நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவின் மூத்த தமிழ் வானொலியாக 24 மணித்தியாலங்களும் ஓயாது உறங்காது உலகத் தமிழ் உள்ளங்களோடு உறவாடும் உரிமை தோழன் இன்பத் தமிழ் வானொலியிலும் செவிமடுத்துக் கொண்டிருக்கும் எம் தமிழ் உறவுகளுக்கு எங்கள் இனிக்கும் தமிழ் வணக்கங்கள். இன்றைய வெள்ளிக்காலை பொழுதில் வழமை போல் நற்சிந்தனை ஒன்றுடன் வருகை தந்துள்ளார் பெரு மதிப்புக்குரிய ராதாகிருஷ்ணன் பரமேஸ்வர குருக்களையா அவர்கள். வணக்கம் ஐயா.
வணக்கம் நேயர்களே. வானலையில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது எங்களில் பல பேருக்கு ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கிறது. இந்த நேரங்களில் குடும்பத்தினருடன் சேர்ந்திருக்கின்ற பொழுது எங்கள் குழந்தைகளுக்கு எங்களின் பண்பாடுகளை பற்றி எடுத்துச் சொல்லலாம். பல குடும்பங்களில் இன்றைக்கு குழந்தைகள் படித்து பட்டம் பெற்று பெரியவர்களாகி விடுகின்றனர், ஆனால் பண்பாடு தெரியாமல் இருக்கிறார்கள். திருக்குறளில் வள்ளுவர் கூறுகின்ற பெருமையான குணமுடையோர் சிறிய குணங்களை உடையோர் ஆகியோரை பற்றி ஒரு கதை மூலம் விளக்கி கூறலாம் என்று எண்ணுகிறேன். ஒரு யானை ஒன்று நன்றாக குளித்துவிட்டு சுத்தமாக வந்து கொண்டிருந்தது. ஓர் ஒடுக்கமான பாலத்தில் யானை வந்து கொண்டிருக்கும் பொழுதில் எதிரே சேற்றில் குளித்துவிட்டு ஒரு பன்றி வாலை ஆட்டிக்கொண்டு வந்து கொண்டிருந்தது. இதை கண்டு சுத்தமாக வந்து கொண்டிருந்த யானை ஓரமாக ஒதுங்கி நின்று அதற்கு வழிவிட்டது. பாலத்தை கடந்து சென்ற பின்னர் அந்த பன்றி எதிரே வந்த இன்னொரு பன்றியிடம், பார்த்தாயா, அந்த யானை என்னை கண்டு பயந்து விட்டது, ஊரமாக ஒதுங்கி நின்று வழிவிடுகிறது என்று கூறி சிரித்தது. அத்தோடு நின்று விடவில்லை. அந்த கதையை தனது நண்பர்களாகிய ஏனைய மிருகங்களிடமும் பன்றி கூறியது. இதை கேள்விப்பட்டதும் அந்த யானையின் நண்பர்கள் வந்து அந்த யானையிடம், பன்றி கூறுவது உண்மையா, பன்றியை பார்த்து பயந்து விட்டாயா என்று கேட்டன. அதற்கு யானை, நான் குளித்து சுத்தமாக வந்து கொண்டிருந்தேன், பன்றியின் சேறு என்மேல் விழுந்து விடக்கூடாதே என்றுதான் ஒதுங்கினேன். நான் ஏறி மிதித்தால் அது துவம்சமாகிவிடும், ஆனால் என் கால் சேறாகியிருக்கும் என்று பதில் கூறியது. ஆம் நேயர்களே, சிறியவர்களின் ஆணவத்தை கண்டு சில நேரங்களில் நாம் அடக்கத்தோடு ஒதுங்கி விடுவது நல்லது. நான் என்னும் எண்ணம் ஒருவனுக்கு தோன்றுகின்றதென்றால் அவன் தோல்விகளை சந்திக்க தயாராகிக் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். அறிவு குறைவானவர்களுக்கே ஆணவம் வருகிறது. திருவள்ளுவர் அழகாக ஒரு குறளில், பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று விளக்கி கூறியுள்ளார். குருட்டுத்தனமாக ஏதேனும் வெற்றியோ பதவியோ கிடைத்துவிட்டால் அதை வைத்து கொண்டு பலவீனமானவர்களையும் பெரியவர்களையும் அவமதிக்கக்கூடாது. அடக்கத்துடன் வாழ்ந்தால் ஆயுள் முழுவதும் ஓங்கி வாழலாம். நன்றி.
மௌன வலிகளுடன் நீள்கிறது 2009 மே மாதம் முள்ளிவாய்க்கால் இன அழித்தலின் நினைவுகள். அரசியல் விடுதலை கட்ட குற்றத்திற்காக இரக்கமின்றி பல்லாயிரம் அப்பாவி தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட களம் முள்ளிவாய்க்கால். அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் தமிழினத்தின் பொது நினைவு. பொது நினைவுகளை இழக்கும் இனம் படிப்படியாக அழியும். மறவாத இருத்தல் மானுட அறம். இன்றைய சங்கநாதம் நிகழ்ச்சி முள்ளிவாய்க்கால் நினைவஞ்சலி நிகழ்ச்சியாக இடம்பெறுகிறது.
நேர்களே, தொடர விரும்பது கேள்வி ஞானம் அல்ல. முள்ளிவாய்க்கால் வலிகளை சுமந்து கரைகாண முடியாது. இன்றும் அதன் வலிகளை சுமந்த வண்ணம் இருக்கும் நேரடி சாட்சியமான ஈழத்து சுந்தரின் உதட்டில் இருந்து.
மடுமாதா திருத்தலம், முள்ளிவாய்க்கால் உலகுக்கு சொல்லி வைக்கிறது ஒரு செய்தி. சர்வதேச ஆயுதங்கள் எமை சுற்றியது அன்று, சர்வதேசத்தை கொரோனா சுற்றி வளைக்கிறது இன்று. 4.5 லட்சம் மக்களை யுத்த சூழ்ச்சிக்குள் தள்ளியது சர்வதேசம். கையெடுத்து கதறி அழுதது மனிதம். மடுமாதா தொடங்கி முள்ளிவாய்க்கால் வரை புனித போரில் புலிகள் குதித்தார்கள். சாகும் வரை போர் நடத்தி மண்டியிடாமல் மரணித்தார்கள் புனிதர்கள். மக்களும் அவர்களை சுற்றி சுற்றி வந்தார்கள். புலிகளை அழிக்க, பொய்யான வெற்றி கொண்டாட கெமிக்கல் குண்டுகளை கேவலமாய் வீசி எறிந்தார்கள். பருந்துகள் பல வகையில் வானில் குண்டுகளை அள்ளி வீசியது. ஒன்று சேர்ந்து உலகமெமை அளித்த துயர். கோழி குஞ்சிகளை போல அப்பாவி மக்களை நசித்தார்கள். மருத்துவம் இல்லை, மனித நேயம் இல்லை, உணவுக்கு தடை, பட்டினி சாவு, போர் அறம் தாண்டி நீண்டது துயர் தமிழ் மக்களை. நாங்கள் செந்தனலில் சிறகு விரித்த சிறுத்தைகளை நம்பியே மெல்ல மெல்ல நகர்ந்தோம் முள்ளிவாய்க்கால் வரை. பெம்மி பழுத்த விஷக்கிருமிகள் வீடு புகுந்தன. நாங்கள் அழுது அழுது அலைந்தோம் மடுவில் இருந்து முள்ளிவாய்க்கால் வரை. 4.5 ஆண்டுகள் ஆனது நமக்கு. ஓயாத போர் ஒரு விடுதலை இயக்கம் எதிர்த்து நின்றது. சர்வதேச சதி வலைகளை பின்னி பிணைந்த பிசாசுகளை, பூலோக அரசியலை எதிர்கொண்டோம். பொங்கு தமிழ் உலகெங்கும் வீதிக்கு வந்து விம்மி அழுதார்கள். வந்த பகை வாரி வாரி குண்டுகளை வீசினார்கள். நாங்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தோம் வெள்ளாமுள்ளி வாய்க்காலை நோக்கி. முள்ளிவாய்க்கால் ஆரம்பம் முதலில் மடுமாதாவை சுற்றியது ஏவுகணைகளும் மெருகணைகளும். மாதாவின் மடியில் விழுந்தது. மாந்தையிடம் மடுமாதா அகதித்தஞ்சம் கோர வேண்டிய சூழ்நிலை வந்தது. மனிதனை எதிர்க்க முடியாது, மண்டியிடவும் முடியாது என பின்வாங்கி ஓட வேண்டிய சூழ்நிலை. அன்னை மரியாளுக்கு அவசர நிலை ஏற்பட்டது. சுழல் குழல் பல்குழல் பீரங்கிகள் மாதாவின் புனித தலத்தில் பூக்கள் தூவவில்லை, மாறாக குண்டுகளை தூவியது. மடுமாதா தேவாலயம் படுகாயமடைந்தது. செருக்கு பிடித்த சிங்கள படைக்கு மடுமாதா மதவாதத்தின் பித்தில் ஒரு தமிழச்சியே. சுற்றி வளைத்தது சிங்கள படை. மாதா தப்பி ஓடுவதை விட வேறு வழி தெரியவில்லை. இன்று வரை எம்மோடு முள்ளிவாய்க்கால் வரை வரவில்லை மடுமாதா. மாறாக வெள்ளாங்குளம், துணுக்காய், மல்லாவி, மாங்குளம் வழியாக ஓமந்தை கடந்து ஓடினாள். நம்பிய மக்களை நடுவீதியில் விட்டு ஓடியது மடுமாதா மட்டுமல்ல, ஐக்கிய நாடுகள் சபையும் ICRC-யும் அனைத்துலக நிறுவனங்களும். நம்பிக்கை ஒளியை காட்ட வேண்டிய நாங்கள் எமை விட்டு ஓடினார்கள். நம்பிக்கை ஒளியை காட்ட வேண்டிய நாடுகள் எமை விட்டு ஓடினார்கள். புனித பிரதேசம் என பெயர் சூட்டி 3000 மக்கள் கூடியிருந்த வேளையில் குண்டுகளை போட்டு 50 பேர் வரையில் அநியாய படுகொலை புரிந்தது சிங்கள பேரினவாதம். ஏற்கனவே மடுமாதா திருத்தலத்தில் இந்த நிலையில் சிங்களத்தை நம்பி இனியும் குந்தியிருக்க முடியாது என புறப்பட்டால் புனித மடுமாதா வெள்ளாங்குளத்தில் அகதியானால். புனித மரியாளுக்கே இந்த நிலை என்றால் ஈழத்தமிழன் எதிர்கொண்டே ஆக வேண்டுமென அணிகள் களம் புகுந்தன. அகதித்தஞ்சம் அடைந்தால் அன்னை மரியாள் புலிகளிடம். இவைகள்தான் புலிகளை மட்டுமல்ல, புலிகளை வளர்த்த மக்களையும் போர்த்தி மூடி கட்டியது உலகு. வானில் இருந்து வலைத்தளங்கள் வள்ளூர்கள் கண்கள் கூர்மைப்படுத்தியது. சர்வதேச கடலில் புலிகள் விநியோக கப்பல்கள் வெடித்து சிதறின. மருத்துவ விநியோகம், உணவு விநியோகம், தற்காப்பு விநியோகம், ஆயுத விநியோகம் அனைத்தும் முடங்கியது புலிகளுக்கு. இது சர்வதேசத்தின் கூட்டு சதி, ஈழத்தமிழன் தலை விதி. முள்ளிவாய்க்கால் முடிவாகியது. எழுதியது ஒரு வரலாறு, எழுந்து நடப்பதில் ஏற்படுவது ஏன் தகராறு? வருந்தி அழுகிறது எங்கள் வரலாறு, வாய்மூடி பார்க்கிறது சர்வதேச வல்லூறு. நன்றி. ஈழத்து சுந்தர்.
தொடர்ந்து சங்கநாதத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு பாடல் ஒன்று. தில்லை சிவத்தின் இசையமைப்பில் தனது சொந்த பாடல் வரிகளுக்கு குரல் கொடுத்து வருகிறார் இந்திரன்.
எப்படித்தான் மறப்பது, எதை எதைத்தான் மறப்பது? எரிகுண்டோ தணலாய் உடல்கள் எரிந்து தாம்பலானது. எப்படித்தான் மறப்பது, நாங்கள் எதை எதைத்தான் மறப்பது? எரிகுண்டோ தணலாய் உடல்கள் எரிந்து தாம்பலானது. மூச்சடங்கி போன உயிர்கள் நெஞ்சை விட்டு மறையுமா? முள்ளிவாய்க்கால் மண்ணுக்குள்ளே நடந்த கதை கொஞ்சமா? எப்படித்தான் மறப்பது, நாங்கள் எதை எதைத்தான் மறப்பது? எரிகுண்டு தணலாயுடங்கள் எரிந்து தாம்பலானது. கலங்கி நிற்பவற்றே நீதி வந்து சேர்ந்திடுமா? மாறாத காயங்கள் பார்த்துவிட யார் வருவார்? மனதினுள்ள கோபங்கள் விடுதலையின் தாகங்கள், விடுதலையின் தாகங்கள். எப்படித்தான் மறப்பது, நாங்கள் எதை எதைத்தான் மறப்பது? எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து தாம்பலானது. நாங்கள் வாழ்ந்த பூமியிலே மரணத்தின் மூலங்கள் தீராத வலியுடனே ஓடி போகும் காலங்கள். தாய் மண்ணே உண்மடியில் எத்தனையோ தியாகங்கள், தாயே உன் விடுதலைக்கு நாங்கள் தந்த செல்வங்கள், நாங்கள் தந்த செல்வங்கள். எப்படித்தான் மறப்பது, நாங்கள் எதை எதைத்தான் மறப்பது? எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து சாம்பலானது.
கனவு தேசத்தின் நினைவலைகள் சுமந்து பிரியா காசிநாதன் அவர்களுடைய கவிதை. ஆதியாய் அந்தங்கள் அழிந்து போனதுவே அருமந்தகம் சொந்தம் மடியோடு போயினரே. ஆதியாய் அந்தங்கள் அழிந்தே போனதுவே அருமந்தகம் சொந்தம் மடியோடு போயினரே. சேற்று கடற்கரையில் சேராய் போயினர் சிலர், மாற்றுக் கருத்தின்றியே மடிந்தே வீழ்ந்தனர் பலர். வைகாசி மாதம் அதில் வைகரையும் சளித்திருக்க வந்தது ஓரவலம் சன்னங்கள் ஊடர்த்தபடி. வீர விளைச்சல் நிலம் விரைவாய் அழிந்திடவே விவரமறியா எஞ்சும் வஞ்சகம் விஞ்சியே நின்றிடவே. வானம் தொடும் சன்னங்கள் வழிமாறி பூமிதனில் விழ விழுந்தவரின் செங்குருதி விடியும் வரை வடிந்தொழுக. ஏற்பிடித்த காளைகள் ஏராளமாய் தாக்கப்பட எமனேதும் அறியாமலே எச்சரிக்கை மீண்டும் செய்ய விரைந்து வந்த சன்னங்களும் விஞ்சிய பேரொழியால் விரைத்து களைத்து தரையில் தெரித்திடவே பிண குவியல்கள் தரைதொட பசி களைப்புகள் பரிதவிக்க உயராய் வீதனை படையெடுக்க பஞ்சங்கூட பழகிக் கொண்டோம். வாழ பிறந்தவனை வலி வாழ்த்த அவன் வீழ்ந்தே கிடக்கட்டும் என விதி துரத்த வாழ பிறந்தவனை வலி வாழ்த்த அவன் வீழ்ந்தே கிடக்கட்டும் என விதி துரத்த சோர்ந்து போகாத இனம் தகர்த்து பெறும் சோகம் ஒன்றை சொல்லி சென்றது. போரதிர்ச்சி கண்டு பிறளும் பிரவாகங்களுக்கிடையில் பேரதிர்ச்சி கொண்டு சுருங்கி போன நாட்களின் கனம் அதிகம். எரியும் கணங்கள் இன்றும் வலிக்கிறது. பரிசுமந்த சோகங்கள் நம்முள் ஒலிக்கிறது. பதை பதைத்த நிமிடங்கள் எம்மில் சலிக்கிறது. எம்மீது திணிக்கப்பட்ட துரோகங்கள் மெல்ல துளிர்கிறது. எம்மினத்தினிடையே நினைவுகளாய் அந்த ரண நிமிடங்கள் பல கனத்து களைத்து வலித்து சளைத்து புதைத்து மீண்டும் என்று தளைகிறது. ஜாதும் மறந்துடா ஆற்றில் இறங்கியே வாழ பழகிவிட்டோம். ஜாரும் மறந்துடா ஆற்றில் இறங்கியே வாழ பழகிவிட்டோம். இனிமேலும் வலியதை மார்பில் புதைத்து எதிர்க்கும் நாளுக்காய் ஆவல் கொண்டிருப்போம். இனிமேலும் வலியதை மார்பில் புதைத்து எதிர்க்கும் நாளுக்காய் ஆவல் கொண்டிருப்போம். நன்றி.
தொடர்ந்து சங்கநாதத்தில் புதுவை அன்பனின் கவி வரிகளுக்கு குரல் கொடுக்கிறார் முரளி.
கனக்கிறது நீண்ட நெடுந்துயர் வந்து தொண்டையை அடைக்கிறது. கண்டு வந்த காட்சிகள் கண்முன்னே விரிந்து மண்டையை இழக்கிறது. உங்கள் நினைவுகள் வந்து மனங்களை ஏறி மிதிக்கிறது. மனச்சாட்சியே எம்மை பழிக்கிறது. முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நாங்கள் அள்ளி கொடுத்த உறவுகளே சொல்லி அடங்காத சோகத்தில் உம்மை எண்ணி எண்ணி அழுகிறோம். உம்மை மன்னியுங்கள். கொத்து கொத்தாக செத்து கிடந்த உமையெல்லாம் காக்கைகளுக்கும் கழுகுகளுக்கும் கொத்தி தின்னவிட்டு தப்பி பிழைத்து வந்த பாவியர் நாங்கள். நந்திக்கடல் அலையில் நீந்தி கிடந்த உம் சடலங்களை நல்லடக்கம் செய்ய நாதியற்று கண்டும் காணாமல் கண்மூடிக்கொண்டு வந்த கபோதிகள் நாங்கள். நாறி கிடந்த உம் பிணங்களை ஏறி கடந்து வந்த ஹேதிலிகள் நாங்கள். செத்து கிடந்த தாய் முலையில் பால் குடித்த பச்சிளம் குழந்தையை இந்த உலகத்தில் யாரேனும் கண்டதுண்டா? அந்த அவலத்தை நாங்கள் கண்டு வந்தோம். ஒட்டிய வயிறுமாய் உலர்ந்து போன உடலுமாய் வட்டுவாகல் பாலத்தில் எம் பாதங்கள் பட்ட போது நாங்களும் செத்துத்தான் போனோம். மண்டியிட்ட கணங்கள் மரணத்தை விட கொடியது. அந்த தருணத்தை கடந்த உங்கள் இழப்புக்கள் அதை விட பெரியது. உலகத்தின் மனச்சாட்சி மரணித்து விட்ட காரணத்தால் மரித்து போன உதிரத்தின் உறவுகளே விழிநீரில் விளக்கேற்றி உம் நினைவுகளில் விழுந்தழுது தொழுகின்றோம். விழி திறந்து பாரீர், உயிர் தெழுந்து வந்து எம் ஊலங்களை கேளீர். அன்புடன் கவிஞர் புதுவை அன்பர்.
தொடர்ந்து சங்கநாதத்தில் முன்னாள் வெரிதாஸ் வானொலியின் இயக்குனர் வணக்கத்துக்குரிய பிதா ஜெகத் கஸ்பர் அவர்களின் முள்ளிவாய்க்கால் நினைவு பதிவு. இது 2016 ஆண்டில் பதியப்பட்ட போதிலும் இன்றும் சால பொருந்தும் ஒரு பதிவு.
மண்ணில் கால்பதித்து வானில் கைவீசி. யதார்த்தம் என்னவென்றால், இன்றைக்கு நாம் கால்பதித்து நிற்கிற தளத்தையும் காண முடியவில்லை, வானில் கைவீசுவதற்கான நம்பிக்கைகளையும் பார்க்க முடியவில்லை. இதுதான் உண்மை. இல்லை என்றால் மே 15 உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் எந்த கொடுமை, இப்படியான ஒரு கொடுமையை வேறு எங்கும் நடக்காது. ஈழப் பிரச்சனையோடு நேரடியான ஈடுபாடும் தொடர்பும் உழையவிடால் என்பதால் சொல்லுகின்றேன். மே 15 8500 மக்கள் காயம்பட்டு கிடக்கின்றார்கள், எந்த மருத்துவ உதவியும் இல்லாமல். 3000 போராளிகள் காயம்பட்டு கிடக்கின்றார்கள். 11500 மக்களும் போராளிகளும் காயம்பட்டு கிடக்கின்றார்கள். இவர்களை எப்படியாவது அப்புறப்படுத்தி அவர்களுக்கு ஒரு சிகிச்சை வழங்குகின்ற ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்றுதான் சண்டை நிறுத்தம் என்கின்ற கோரிக்கை வலுவாக வலுவாக முன்வைக்கப்படுகின்றது. மேற்குலக நாடுகளும் ஐக்கிய நாடுகள் அவையும் அதை தீவிரமாக பரிசீலித்துக் கொண்டிருந்த பொழுது, அந்த உலக நாடுகள் உள்ளே வந்தால் இங்கு நடக்கின்ற இந்த கொடுமையினுடைய கனாகனம் ஏனையவர்களுக்கு தெரிந்து விடுமோ என்கின்ற ஒரே காரணத்தினால் அது நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த 11500 பேரையும் புல்டோசர்கள் கொண்டு ஏற்றி உயிரோடு கொள்கின்றார். இது நடந்தது மே 15. 16-17 அந்த முல்லைத்தீவு கடற்பரப்பில் மட்டுமே கடைசியாக நின்ற போராளிகள் நீங்கள், அது வேறு. சண்டைக்காக வந்தவர்கள் சண்டையிடுவார்கள், வீரமரணம் அடைவார்கள், அது வேறு. ஆனால் பதுங்கு குழிகளுக்குள் இருந்த சுமார் 20,000 அப்பாவி மக்களை நீங்கள் துப்பாக்கியால் சுட்டும் சாகாதவர்களை உயிரோடு புதைத்தீர்களே, உயிரோடு புதைத்தார்கள். 3 சுமார் 30,000 தமிழர்களை கொன்றடித்தார்கள். இங்கு நாம் என்ன செய்தோம்? இந்த நூற்றாண்டில் நாகரிகம் என்று நாம் ஒரு எல்லையை தொட்டோம் என்று முழங்குகின்ற ஒரு காலகட்டத்தில் மனித உரிமை, மக்களாட்சி, பேச்சுரிமை, மனித மாண்பு என்கின்ற விழுமியங்கள் எல்லாம் உலகத்தை வழிநடத்துகின்ற அறநெறி அரசியல் நெறி கொள்கைகள் என்று நாம் தலைவர்கள் எல்லாம் முழங்குகின்ற, ஏற்றுக்கொண்டு விட்ட, நிறுவன மயமாகி ஏற்றுக்கொண்டு விட்ட ஒரு காலகட்டத்தில் நம் கண்ணெதிரே 30,000 மக்கள் சாதாரண ஆடு மாடு கோழிகள் கொல்லப்படுவதைப் போல் கொல்லப்பட்டார்களே, நாம் என்ன செய்தோம் என்றால், எங்கோ ஒரு தவறு அல்ல, எங்கோ தவறு அல்ல, உண்மையில் அந்த வலிகளின் துயரத்திலிருந்தும் அந்த துயரங்கள் தருகின்ற எழுச்சியிலிருந்தும் புதியதொரு நம்பிக்கையை ஒருவேளை அந்த மக்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் ஈழத்தில் நடந்த துயரம் நமக்கு எதை காட்டியது என்றால், தமிழகத்தில் இந்தியாவில் தமிழ் மக்களுக்கான அரசியல் பலம் என்பது எவ்வளவு பலவீனமானதாகவும் எவ்வளவு வெற்றிடமாகவும் எவ்வளவு சுருக்கமானதாகவும் இருக்கிறது என்பதை காட்டியது. அதுதான் அதிகமான வலி எனக்கு தருகிறது. எனவேதான் நண்பர்களே, தமிழர்களே, நான் மனிதனாக இருக்க விரும்புகிறவன். ஆனால் முதலில் மனிதனாகவும் பின்னர் தமிழனாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற என்னை, ஆசிக்கிற என்னை, ஈழத்து அனுபவம் முதலில் தமிழனாகவும் பிறகு மனிதனாகவும் இரு என்று ஆக்கியிருக்கிறது என்பதை வெட்கமின்றி சொல்லுகிறேன். நான் எந்த காலத்திலும் ஜாதி பேதங்கள் பார்த்தது இல்லை, மொழி பேதங்கள் பார்த்தது இல்லை. எந்த மொழியினரையும் எந்த ஜாதியினரையும் நான் எதிரியாகவோ அல்லது கட்டமைக்கின்ற அந்த 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 பிரச்சாரத்திலோ ஒருபோதும் நான் உடன்பட்டதும் இல்லை. ஆனால் பல நேரங்களில் எதிரிகள்தான் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்களே அன்றி நானாக எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்க முடியவில்லை. இதுவும் ஒரு கசப்பான நிஜம். ஒரு இன அழித்தல் நடந்திருக்கிறது இந்த தேசம். இது வெறும் தேசம் அல்ல, வெறும் ஒரு நாடு அல்ல. இட்ஸ் நாட் சிம்பிளி எ நேஷன், இட்ஸ் எ சிவிலைசேஷன். இது ஒரு நாகரீகம் என்றால் ஒரு இன அழித்தலுக்கு அந்த உண்மை கூட வெளியே வரக்கூடாது என்று ஒரு ஐக்கிய நாடுகள் அவையில் நாம் தீர்மானத்தை தடுத்து நிறுத்த முடிகிறது என்றால் அவமானம், என் சார்பில் இந்த அவமானத்தை என் மீது திணிக்காதீர்கள். ரைச்சியஸ் இண்டிகினேஷன், கண்ணிய சீற்றம் வரவில்லையே. இங்கு இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்கள் எல்லாம், ஒரு ஆங்கில பத்திரிகை சென்று வந்து எழுதியது, விசிட்டிங் வவுனியா கேம்ப் வாஸ் அன் என்சாண்டிங் அப்லிப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்று. 3 லட்சம் மக்களை நீங்கள் ஆடு மாடுகள் போல ஒரு இடத்தில் கூட்டி சேர்த்து இடைவிடாத எரிகணை குண்டு வீச்சுகள், பாஸ்பரஸ் குண்டு வீச்சுகள், இன்னும் எல்லா குண்டு வீச்சுகளுக்கும் உட்படுத்தி பிள்ளைகளை கொன்றழித்து பெண்கள் கடைசி நேரத்தில் சரணடைய வந்த பொழுது, நினைவில் கொள்ளுங்கள், when they came to surrender, ஒரு பெண்ணுக்கு மானம் என்பது பெருமை. அந்த பெண்கள் ஆடைகளை அவிழ்த்து விட்டு கைகளை உயர்த்தி வரும்படி செய்யப்பட்டார்கள். தெரியாது நமக்கு the truth. ஏன் சொல்லுகிறேன் என்றால், பலர் என்னை கேட்பார்கள், உங்களுக்கு அச்சம் இல்லையா, நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறீர்களே என்று. மாணிக்க வாசகர் தான் எனக்கு கூட நினைவு கூறுவார், யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனு கெண்கடவேன் வானையும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துமிரேன் என்று. யான் ஏதும் பிறப்பஞ்சேன், சாகிறதுக்கு எனக்கு கடப்பாடு இல்லையா, என் வாழ்ந்த வாழ்க்கை வந்து எனக்கு திருப்தியா இருக்கு போதும், நாளைக்கு செத்தாலும் போயிடலாம், எந்த தப்பும் இல்லை. உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு திருப்தி இருக்குன்னா, என் வாழ்க்கையை பற்றி எனக்கு திருப்தி எல்லாம் இன்னைக்கு ராத்திரி செத்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. திருப்தி இல்லாதவர்கள் தான் நிறைய வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், திருப்தி உள்ளவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார்கள். உண்மை மட்டுமே நம்மை விடுவிக்கும், உண்மை மட்டும்தான் நம்மை விடுவிக்கும். எனவே இன்று கவிதா மேதமைகளை தேடி நான் இங்கே இந்த அரங்கில் நிற்க விரும்பவில்லை. உண்மையில் இத்தனை அலுவல்களுக்குடையும் இங்கே வந்ததற்கு காரணம் என்னவென்றால், தமிழ் மக்களுக்கு என்று ஒரு மனசாட்சி இருக்கிறது, அது அற்று போகாது. இந்த உண்மைகள் நமக்கு தெரியவில்லை. அத்தனை பேரும் ஒரு கையர் நிலையில் இருந்தோம் என்பதுதான் உண்மை. ஆயுத போராட்டம் சரியா தவறா என்ற கேள்விக்கே நான் வரவில்லை. அது தவறு என்று வாதிடலாம், சரி என்று வாதிடுகிறவர்களும் இருக்கலாம், அது வேறு. ஆனால் நமக்கு முன்னால் நடந்திருப்பதே ஜெனசைட். ஒரு ஜெனசைடை ஒரு சிவிலைசேஷன் டிஃபெண்ட் பண்ணி இருக்கிறது, அதற்கு ஊக்கமாக நின்றிருக்கிறது. ஷேம், தி சோ கால்ட் என்லைட்டன்ட் இங்கிலீஷ் மீடியா, ஆங்கில ஊடகங்கள் அந்த ஜெனசைடுக்கு லெஜிட்டிமசி, நியாயத்துவம் வாங்கி கொடுத்திருக்கின்றன. அறிவு விபச்சாரம், அறிவு நாணயமின்மை. எனவேதான் தமிழ் சமூகத்தினுடைய விதை நல்களாக இந்த தந்தை பெரியார் பிறந்த இந்த மண்ணிலே, இந்த மண்டலத்திலிருந்து விதை நல்கள் இன்னும் முழுமையாக அற்றுப்போகவில்லை. நாம் வன்முறை தேட வேண்டிய அவசியமில்லை, நாம் வேறு எந்த அணுகுமுறையும் தேட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உண்மையை எப்போதும் தமிழ் சமூகம் தேடிக்கொண்டே இருக்கும். இது தமிழ் சமூகத்திற்குரிய பாரம்பரியம். நான் நக்கீரனில் கூட எழுதியிருந்தேனே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லுகின்ற அந்த கணத்தில் மட்டும் சிவபெருமானை விட நக்கீரன் ஒரு படி உயர்ந்து நிற்பதாகத்தான் நம்முடைய அகக்கண்களுக்கு தெரிகிறது இல்லையா. தேரா மன்னா செப்போது உடையேன் என்று கார்ச்சிலம்பை வீசி எறிந்த கண்ணகியை இன்றும் நான் ஒரு தெய்வீக தாய் போலத்தான் நம்முடைய அக உள்ளத்திலே போற்றி வருகின்றோம். நம்முடைய பக்தி என்பது சாதாரண பக்தி அல்ல, நாம் ஆர்க்கும் குடி அல்லோம் என்று முழங்கிய பக்தி. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று சொன்ன பக்தி. அப்படிப்பட்ட ஒரு ஒரு தமிழர்கள் ஒருவேளை போய் பேசுவார்கள், தமிழர்கள் பொய்மையை ஒருவேளை தேடுவார்கள், ஆனால் உண்மையை போற்றுகின்ற பாங்கு, உண்மையை போற்றுகின்ற மேன்மை இந்த தமிழ் பண்பாட்டிற்கு எப்போதும் இருந்து வந்திருக்கிறது. உண்மையை போற்றியவர்களை தெய்வீக நிலையில் வைத்து இந்த தமிழ் சமூகம் போற்றியிருக்கிறது என்ற நிலையில் நான் இன்று பேசுவது கவிதா மேதமைகளை தேடியல்ல. அன்பார்ந்த நண்பர்களே, ஈரோட்டினுடைய தமிழுக்கான விதை நல்களே, சமூக நீதி இயக்கத்திற்கான விதை நல்களே, உண்மையின் குரலாக மீண்டும் ஒரு முறை எழுந்து நில்லுங்கள். நம் உலகத்தில், நாம் வாழ்ந்த காலத்தில், நாம் நாகரிகம் என்று போற்றுகிற இந்த நாட்டின் உதவியோடு ஒரு ஜெனசைடு நடந்திருக்கிறது. அந்த இன அழித்தலை கொண்டு வந்த பிறகுதான், இன அழித்தல் உண்மையை, வேறு எதுவும் அல்ல, நீதி பிறகு வரட்டும், இந்த இன அழித்தல் உண்மையை உலகிற்கு கொண்டு வருகின்ற சிறு ஆன்மீக கடமையை உங்களை போன்ற புண்ணியவான்கள், புனிதவான்கள், அறிவை மதிக்க தெரிந்த அற்புத ஜீவன்களாகிய நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடும் பணிவோடும் வேண்டி இந்த அறிவு கூட்டத்தை மீண்டும் ஒரு முறை தலை வணங்கி கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.